إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون الله من أليار الله رب العالمين நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற நமது இறைவனை பயந்து வாழுமாறு அல்லாஹுவின் அச்சத்தை கடைபிடித்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை நினைவூட்டியவனாக இந்த ஜும்ஆவின் ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, நல்லோரில் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹுடைய அன்பையும் மன்னிப்பையும் அடைய பெற்ற நன்மக்களில் என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் நமது சமூக மக்களையும் ஆக்கி அருள்வானாக. அன்பானவர்களே, இதற்கு முந்தைய ஒரு ஜும்ஆவிலே இறைவேத பேரறிஞர் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடங்கினோம். அதனுடைய தொடரிலே அந்த பேரறிஞர் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய கல்விமான், நபித்தோழர்களில் அல்லாஹுடைய தூதரால் கல்விக்கு சான்று கொடுக்கப்பட்ட அந்த சஹாபியை பற்றிய மேலும் சில தகவல்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே பார்ப்போம். அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேள்விப்படாத அறியாத ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. மார்க்கத்தோடு தொடர்புடைய, குர்ஆனோடு சுன்னாவோடு தொடர்புடைய, மார்க்க சட்டத்தோடு தொடர்புடைய ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக இந்த சஹாபியின் பெயரை அறிந்திருப்பார். எப்படி நான்கு கலீஃபாக்களை பற்றி இஸ்லாமிய வரலாற்றிலே நமது மார்க்கத்திலே அதிகம் நினைவு கூறப்படுகின்றதோ, அப்படி அதிகம் நினைவு கூறப்படுகின்ற நபித்தோழர்களில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பல கோணங்களிலே நாம் பார்க்கும்போதும் நமக்கு அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு படிப்பினை மிக்க வாழ்க்கையாகத்தான் அமைந்திருக்கிறது. பொதுவாக நபித்தோழர்களை எடுத்துக்கொண்டால், அல்லாஹுடைய அருளால் அந்த நபித்தோழர்கள் நமக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு அழகிய முன்னோடியாகவே திகழ்கிறார்கள். அல்லாஹுடைய அன்பா, தூதரின் அன்பா, மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதா, அல்லாஹுடைய தீனின் கல்வியை தேடுவதா, உலக பற்றற்ற தன்மையா, இப்படியே எத்தனை நல்ல விஷயங்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டு போனாலும் அந்த எல்லா நல்ல விஷயங்களிலும் அந்த நபித்தோழர்கள் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக, நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டியாக திகழ்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எத்தனையோ பல விஷயங்களை அவர்களிடத்திலிருந்து நாம் கற்க வேண்டியது இருக்கிறது. அதிலே குறிப்பாக அன்பானவர்களே, இன்று நமக்கு மிக முக்கியமாக சொல்வதென்றால் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈடுபாடு. குர்ஆனுடன் அவர்களது ஈடுபாடு, அல்லாஹுடைய வேதத்துடன் அவர்களுடைய ஈடுபாடு, அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவதில், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயிலிருந்து கற்று தொழுகையில் ஓதுவது, தொழுகைக்கு வெளியில் ஓதுவது, அதனுடைய சட்டங்களை கற்பது, கற்ற வேதத்தை, கற்ற வேதத்தின் சட்டங்களை பிறருக்கு போதிப்பது. இந்த விஷயத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு தனக்கென்று ஒரு முத்திரையை, தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்திருந்தார்கள். அந்த முத்திரை, அந்த அடையாளம், அந்த ஈடுபாடு அல்லாஹுவாலும் அவனுடைய தூதராலும் போற்றப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு இருந்த அந்த குர்ஆனுடைய ஈடுபாடு, அந்த இறைவேதத்தின் ஈடுபாட்டை கண்டு மிகவும் மகிழ்ந்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்காக துஆ செய்தார்கள். அவர்களை நமக்கெல்லாம் ஒரு சான்றாக, ஒரு சர்டிபிகேட்டாக, நமக்கெல்லாம் ஒரு ஆசிரியராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை நமக்கு முன்வைத்தார்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து மக்காவில் எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியதோ, அதற்கு பிறகு முந்தி முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த நன்மக்களில் ஒருவராக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் திகழ்ந்தார். அந்த நேரத்திலிருந்து ரசூலுல்லாஹிடமிருந்து அவ்வப்போது இறங்கக்கூடிய அந்த சிறு சிறு வசனங்களை, சிறு சிறு அத்தியாயங்களை ரசூலுல்லாஹிடமிருந்து கேட்டு மனப்பாடம் செய்து அதை தொழுகையிலே ஓதுகின்ற, அதை மனனம் செய்து அதை புரிந்து கொள்கின்ற, அதை ஆழ்ந்து சிந்திக்கின்ற ஒரு வழக்கம் உள்ளவர்களாகவே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்தார்கள். சொல்லப்போனால் மக்காவுடைய வாழ்க்கை அவர்களுக்கு குர்ஆனோடு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தியது. குர்ஆனை கற்று சிந்திப்பதிலே, அதற்கு பிறகு அவர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். பிறகு ஹபஷாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார்கள். பிறகு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ர் போரிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வரை எல்லா யுத்தங்களிலும் நபியோடு கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் இன்னும் பல தனி போர்க்குழுக்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போர் வீரராக அனுப்பப்பட்டார்கள். இப்படி குர்ஆனோடு அவர்கள் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை பற்றி வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், அவ்வல் மன் ஜஹர பில் குர்ஆனி பிமக்கத பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ரசூலுல்லாஹிவிற்கு அடுத்தபடியாக மக்காவில் குர்ஆனை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக ஓதிய முதல் மனிதர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யும் போது குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அப்படி குர்ஆனை ஓதி காட்டுகின்ற வழக்கமுடையவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததை போன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களும் மக்களுக்கு தாவா செய்யும் போது, மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி எடுத்து பேசும்போது மக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுபவராக இருந்தார். அன்பானவர்களே, அபு மஸ்ஊத் அல் அன்சாரி என்ற ஒரு பெரிய நபித்தோழர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், வல்லாஹி மா அஅலமு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்க அஹதன் أعلم بكتاب الله من هذا القيد. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் உடைய சிறப்பு என்ற பாடத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். ஹதீஸை அறிவிப்பவர் யார்? அவர் ஒரு பெரிய அன்சாரி சஹாபி, அபு மஸ்ஊத் அல் அன்சாரி. சொல்கின்றார்கள், ஒரு சமயம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதிலே நின்று தொழுது குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு அப்துல்லா அபு மஸ்ஊத் அல் அன்சாரி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை, அல்லாஹுவின் வேதத்தை நன்கறிந்த ஒருவரை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹிவிற்கு பிறகு குர்ஆனை, அல்லாஹுவின் வேதத்தை நன்கறிந்த ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் அது இப்போது இதோ தொழுது கொண்டிருக்கிறாரே, இவரை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு சான்று ஒரு பெரிய நபித்தோழரால் குர்ஆனுடைய ஈடுபாடு, குர்ஆனை வெறும் ஓதி அதை மரணம் செய்வதில் மட்டுமல்ல, இன்று குர்ஆன் விஷயத்திலே இரு கூட்டங்களாக நமது சமுதாயம் இருக்கிறது. உதாரணமாக குர்ஆனை மரணம் செய்தவர்கள் என்று மட்டும் ஒரு கூட்டம், அவர்களுக்கு குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. இன்னொரு மக்கள் குர்ஆனை அதனுடைய சட்டங்களை படித்திருப்பார்கள், குர்ஆனை மரணம் செய்ய மாட்டார்கள். இன்னும் பல கூட்டம் இருக்கிறது, குர்ஆனையே திறந்து பார்க்காதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். குர்ஆன் என்றால் அது என்ன வேதம், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் தெரியாமல் கூட கூட்டங்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்களிலே. அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் இப்படி இரண்டு கூட்டங்கள் இருந்தது கிடையாது. அதாவது குர்ஆனை மரணம் செய்தவர்கள் தனி, குர்ஆனின் சட்டங்களை தெரிந்தவர்கள் தனி என்று இரண்டு கூட்டங்கள் இருந்தது கிடையாது. குர்ஆனை மரணம் செய்யும் போது அதனுடைய சட்டங்களோடு மரணம் செய்வார்கள். குர்ஆனை மரணம் செய்யும் போது மரணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வசனம் எங்கே இறக்கப்பட்டது, எந்த பின்னணியில் இறக்கப்பட்டது, இதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த கல்வி என்ன என்பதோடுதான் அவர்கள் குர்ஆனை கற்றார்கள். எனவேதான் பல நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சூரத்துல் பக்கராவை 2 ஆண்டுகளிலே மனப்பாடம் செய்தோம் என்று. இன்று பிள்ளைகள் 2 ஆண்டுகளிலே குர்ஆனை முழுமையாகவே மரணம் செய்து விடுகின்றார்கள். இவர்கள் மரணம் செய்வது, நமது பிள்ளைகள் குர்ஆனை மரணம் செய்வது குர்ஆனின் வார்த்தைகளை, அவர்கள் குர்ஆனை மரணம் செய்வது செய்தது என்பது குர்ஆனுடைய வார்த்தைகளையும் அதனுடைய சட்டங்களையும் அதனுடைய கல்விகளையும் சேர்த்து சொல்லுகின்றார்கள். அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை விட அல்லாஹுவின் வேதத்தை அதிகம் கற்றறிந்த அறிஞர் ஒருவரை ரசூலுல்லாஹ் தனக்கு பின்னால் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை பற்றி, கல்வியின் மீது தங்களுக்குள்ள ஆர்வத்தை பற்றி கூறியதை அவர்களுடைய மாணவர் மஸ்ரூக் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள். பாருங்கள், வல்லதீ லா இலாஹ கைரு, எந்த இறைவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரிய இறைவன் இல்லையோ அந்த ரப்பு மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், லகத் கரஅத்து மின் ஃபீ ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில்அ வ சபஈன சூரத்தன், ரசூலுல்லாஹ்வின் திருவாயிலிருந்து நேரடியாக 70க்கு மேற்பட்ட சூராக்களை நான் மரணம் செய்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயிலிருந்து நேரடியாக நான் 70க்கு மேற்பட்ட சூராக்களை மனப்பாடம் செய்திருக்கிறேன். நீங்கள் யாரும் நினைத்து விட வேண்டாம், 70 சூராக்களை நான் கூட தான மனப்பாடம் செய்து விடுவேன் என்று குல்லாவது பிறப்பில் பல குல்லாவது பிறப்பின் நாசுடைய அளவிலே உள்ள அம்ம ஜுசுவிலிருந்து நீங்கள் எடுத்து விடாதீர்கள். அப்படி எடுத்தால் தபாரக்கல்லதியிலிருந்து அம்ம ஜுசு முடிவதற்குள் அந்த 70 சூராக்கள் வந்துவிடும். இவர்கள் சொல்வது சூரத்துல் பக்ராவிலிருந்து 70 சூராக்களை. அப்படி என்றால் குர்ஆனுடைய 2/3 அதிலேயே முடிந்துவிடும். 70 சூராக்களை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து அவர்கள் ஓத கேட்டு கேட்டு நான் நேரடியாக பாடம் செய்திருக்கிறேன். அன்பானவர்களே, இன்று சிலர் சொல்லலாம், நான் அவரிடத்திலே கல்வி படித்தேன், இவரிடத்திலே கல்வி படித்திருக்கிறேன் என்று பெருமை பேசலாம், சிறப்பு சொல்லலாம். இந்த சிறப்பை உலகத்திலே வேறு யாராவது சஹாபாக்களை தவிர அடைய முடியுமா? எந்த நபியின் மீது ஜிப்ரீல் வஹியை கொண்டு வந்தாரோ, யாரை விட சிறந்த ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுபவர் இருக்க முடியாதோ, யார் மீது குர்ஆன் இறக்கப்பட்டு குர்ஆனை கொண்டு பேசி குர்ஆனோடு வாழ்ந்தாரோ அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிரியராக இருக்க அவர்களிடத்திலிருந்து நேரடியாக யாரும் இல்லாமல். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் ரசூலுல்லாஹ்விடமிருந்து இந்த வசனங்களை மனப்பாடம் நேரடியாக தனித்தனியாக நான் கேட்க, அவர்கள் ஓத நான் கேட்க என்று இப்படி 70 சூராக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த நபித்தோழர், இங்கேதான் மற்றொரு பக்கம் அவர்களுடைய பணிவை, அவர்களது தன்னடக்கத்தை பார்க்கிறோம். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமைக்காக இதை சொன்னார்களா அப்துல்லா இப்னு மஸ்ஊத்? தன்னை மக்கள் பெரிதாக மதிப்பதற்காக சொன்னார்களா என்றால் ஒருபோதும் அப்படி கிடையாது. நபித்தோழர்கள் பெருமையை, தான் புகழப்படுவதை அவர்கள் விரும்பியதே இல்லை. எந்த ஒன்றை கொண்டும் தனக்கு சிறப்பு சேர்ப்பித்து மக்கள் தன்னை உயர்வாக மதிக்க வேண்டும் என்று நபித்தோழர்கள் யாரும் கருதியதே கிடையாது. இன்று நமக்கு முன்னால் யாராவது நம்மை உயர்ந்து பேசினால், உயர்வாக பேசினால் அப்படியே நமது முகமெல்லாம் விரிந்துவிடும். யாராவது நமது குறைகளை சொன்னால் முகமெல்லாம் சுருங்கிவிடும். ஆனால் நபித்தோழர்களுக்கு முன்னால் யாராவது அவர்களை புகழ்ந்து பேசினால் மண்ணை எல்லி அவர்களது முகத்திலே வீசுவார்கள். சொன்னார்கள், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்னால் எங்களை யாராவது புகழ்ந்தால் மண்ணை எல்லி அவரது முகத்திலே வீச வேண்டும் என்று. தங்களது குறைகளை யாராவது சுட்டிக்காட்டினால் அடக்கத்தோடு அன்போடு அதை ஏற்றுக்கொள்பவர்கள் நபித்தோழர்கள். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் 70 சூராக்களை ரசூலுல்லாஹ்விடமிருந்து நான் நேரடியாக மனப்பாடம் செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கல்வியின் தேடலில் மீதுள்ள ஆசையை, ஆர்வத்தை பாருங்கள். இன்று எப்பேற்பட்ட சோம்பேறிகளாக நாம் இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு ஹோட்டலிலே நல்ல ருசியான சாப்பாடு கிடைக்கிறது, ருசியான உணவு கிடைக்கிறது என்றால் அதற்கு நாம் எடுக்கக்கூடிய சிரமம், எங்கேயாவது ஒரு கடையிலே நாம் விரும்பக்கூடிய ஒரு துணி கிடைக்கிறது என்றால் அதை தேடி அந்த துணியை வாங்குவதற்காக நாம் எடுக்கக்கூடிய சிரமம், எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்திலே கல்வி தரமாக கிடைக்கிறது என்றால் அந்த பள்ளிக்கூடத்திற்கு நமது பிள்ளைகளை அழைத்து சென்று அவ்வளவு சிரமங்களையும் சகித்துக் கொண்டு அங்கே விட்டு பிறகு அழைத்து வருவதிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதிலே, புரிவதிலே, அதை கற்பதிலே இருக்கிறது என்றால் 1/100 கூட கிடையாது என்று சொல்லலாம். குர்ஆனை படிக்காத, குர்ஆனை புரியாத, குர்ஆனை சிந்திக்காத, குர்ஆனை புறக்கணித்த சமுதாயமாகத்தான் இன்று நம்மிலே பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலரை பொருளாதாரம் தடுத்து விடுகிறது, சிலரை உலக மோகம் தடுத்து விடுகின்றது, சிலரை வறுமை தடுத்திருக்கிறது, சிலரை செல்வம் தடுத்திருக்கிறது, சிலரை பதவி தடுத்திருக்கிறது. ஆக எப்படியோ குர்ஆனிலிருந்து தடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நமது சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. இங்கே பாருங்கள், 70 சூராக்களை, அதுவும் சூராக்களின் வார்த்தைகளை மட்டுமல்ல அந்த சூராக்களின் கல்விகளையும் ரசூலுல்லாஹ்விடமிருந்து கற்றறிந்த இப்னு மஸ்ஊதுடைய வார்த்தையை கவனியுங்கள். லவ் அஅலமு அஹதன் அஅலமு பிகிதாபில்லாஹி மின்னி துபல்லிகுனீஹில் இப்லு லஅதைதுஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ்வின் வேதத்தை என்னை விட அதிகமாக அறிந்த ஒரு அறிஞர் இருக்கிறார், எனது ஒட்டகம் அவர் வரை செல்லும் என்று இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நான் அவரிடத்திலே சென்று கல்வி படித்திருப்பேன். இல்மின் தேட்டத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள், குர்ஆனை கற்றவர் ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தால், எனக்கு என்னை விட அதிகமாக குர்ஆனை பற்றிய இல்மு ஒருவரிடத்திலே இருக்கிறது என்று தெரிந்தால் நான் அவரிடத்திலே சென்று கல்வி படித்திருப்பேன். இதுதான் அன்பானவர்களே கல்விமான்களுடைய உண்மையான ஒழுக்கம். அதுதான் அவர்களுடைய ஒரு உண்மையான கல்வியின் மீதுள்ள ஆசையின் வெளிப்பாடு. கல்வி கற்றவர்கள் எப்போதும் தங்களது கல்வி தங்களுக்கு போதும் என்று இருந்துவிட மாட்டார்கள். எப்படி செல்வத்தை சம்பாதிப்பவர்கள் என்றைக்காவது நான் சம்பாதித்த செல்வம் எனக்கு போதும் என்று இருந்திருக்கிறார்களா? காசு பணத்தை சம்பாதித்து வீடுகளை, வாசல்களை, தோட்டங்களை, துறவுகளை, நிலங்களை, கட்டிடங்களை வாங்கி குமித்தவர்கள் யாராவது நான் சேர்த்த செல்வம் எனக்கு போதும் என்று இருப்பார்களா? எப்படி அழியக்கூடிய இந்த உலகத்தின் பேராசை பிடித்தவர்களுக்கு அந்த உலக மோகம் குறையாதோ, அன்பானவர்களே, அழியாத செல்வமாகிய மறுமையின் ஒளியாகிய கல்வியை கற்றவர்களுக்கு எப்படி அந்த மோகம் குறையும்? யோசித்து பாருங்கள். அந்த ஆகிரத்தினுடைய தேட்டத்தை உண்மையாக உள்ளத்திலே உணர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின் கல்வியிலே திருப்தி அடைவார்களா? ஒரு காலம் திருப்தி அடைய மாட்டார்கள். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக இமாம் மஸ்ரூக், இமாம் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மாணவர் இமாம் மஸ்ரூக் சொல்லுகின்றார்கள், மா நஸலத் ஆயத்தும் மின் கிதாபில்லா இல்லா வன அஅலமு ஐன நஸலத் வ ஃபீமா நஸலத். அல்லாஹ்வின் வேதத்தில் எந்த ஒரு வசனத்தை வேண்டுமானாலும் என்னிடத்திலே கேளுங்கள், குர்ஆனிலிருந்து எந்த ஒரு வசனத்தை வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேளுங்கள். அந்த வசனம் எங்கே இறங்கியது? மக்காவில் இறங்கியதா, மதினாவில் இறங்கியதா, நபியின் பயணத்தில் இறங்கியதா, நபி உள்ளூரில் இருக்கும் போது இறங்கியதா, பயணத்தில் எந்த பயணத்தில் இறங்கியது, எந்த போரில் எந்த வசனம் இறங்கியது, எது விஷயமாக அந்த வசனம் இறங்கியது என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இவ்வளவு விசாலமான கல்வி உடையவர்களாக இருந்தார்கள் பாருங்கள். ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆனை ஒன்று திரட்டி எழுதக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜெயித் பெரிய தலைமுடியோடு சிறுவர்களோடு விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 70 சூராக்களை மனப்பாடம் செய்திருக்கிறேன் என்று குர்ஆனிலே தனக்கிருந்த முதிர்ச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பானவர்களே, இப்படி தன்னுடைய கல்வியை பற்றி அவர்கள் நமக்கு சொன்னது அவர்கள் பெருமைக்காக சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னிடத்தில் விட்டு சென்ற கல்வியை இந்த மக்கள் தன்னிடமிருந்து கற்க வேண்டும், படிக்க வேண்டும், இந்த கல்வியின் அருமை அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கும் இடையில் இருந்த தொடர்பை, குறிப்பாக அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய தொடர்பு ரசூலுல்லாஹுடன் என்றால் பல விஷயங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹுடைய தனிப்பட்ட வேலையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வேலையா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கல்வியை போதித்ததா என்று எந்த கோணத்தில் பார்த்தாலும் அங்கே அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்காக தனி ஒரு இடம் இருப்பதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அந்த இருவரையும் அழைத்துக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய வீடு மஸ்ஜித் நபவியோடு சேர்ந்திருந்தது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே நின்று ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், தொழுது ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். சூரத்துன் நிசாவை அப்படியே நிறுத்தி நிதானமாக ஓதுகிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை கவனியுங்கள் அன்பானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களது நபியின் தோழர்களை பற்றி அல் குர்ஆனிலே அழகாக வர்ணிக்கின்றார். நபியின் தோழர்கள் யார் தெரியுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிட்டாவு அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நபியின் தோழர்களை சொல்கிறார், நபியே உங்களது தோழர்கள் காஃபிர்களிடத்தில் கடுமையாக நடப்பார்கள், முஸ்லிம்கள் மூமின்களிடத்தில் இரக்கமாக கருணையாக நடந்து கொள்வார்கள். இது ஈமானுடையவர்களுடைய ஒரு அடிப்படை பண்பு. யாருடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் இருக்குமோ அவர்கள் மூமின்களோடு கடுமையாக நடப்பார்கள், காஃபிர்களோடு இணக்கமாக கருணையாக நடப்பார்கள். அடுத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களது தோழர்கள் யார் தெரியுமா, எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீங்கள் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒருவர் ருக்குவிலே இருப்பார், இன்னொருவர் சுஜூதிலே இருப்பார், அல்லாஹுவின் அருளை தேடி பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார், அல்லாஹுவின் மன்னிப்பை ஆதரவு வைத்துக் கொண்டே இருப்பார். இது யாரை பற்றி யார் சொல்வது? நபியின் தோழர்களை பற்றி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்று. அவர்கள் தொழுகையோடு ஈடுபாடுடையவர்கள். அவர்களது இரவு பகல் என்று கிடைக்கின்ற ஓய்வுகளை தொழுகையில் வணக்கத்தில் கழிப்பவர்கள். இன்று அன்பானவர்களே, நம்முடைய ஓய்வு, நம்முடைய வேலையில்லாத மற்ற நேரங்கள் எங்கே கழிகின்றன என்று நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அவர்களுடைய ஓய்வு அவர்களை தொழுகையிலே ஈடுபடுத்தியது. அவர்களுக்கு உலக வேலைகள் முடிந்துவிட்டால், பொருளாதாரத்தின் அந்த தேடல் முடிந்துவிட்டால் உடனே இபாதத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தார்கள், இபாதத்தில் அதிகம் நேரம் கழிப்பவர்களாக இருந்தார்கள். இங்கே பாருங்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவை ஆரம்பித்து யுஸஜ்ஜிலுஹா அல்லது யஸ்ஜிலுஹா அதை நிறுத்தி நிதானமாக ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரோடு அந்த பள்ளியில் அப்படியே கடந்து செல்கிறார்கள். அங்கே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நின்று ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யக்ரா அல் குர்ஆன கல்லா, ஈரம் காயாமல் அப்படியே பசுமையாக இறக்கப்பட்ட குர்ஆனை அப்படியே யார் ஓத வேண்டும் என்று விரும்புகிறாரோ, குர்ஆன் ஜிப்ரஹீலின் நாவிலிருந்து எனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டு எனது நாவிலிருந்து உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டதை போன்று அந்த ஈரம் காயாமல் அதே பசுமையோடு யாராவது குர்ஆனை ஓத விரும்பினால் ஃபல்யக்ரா கிராஅத இப்னி உம்மி அபதின், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று அவர் குர்ஆன் ஓதட்டும். எவ்வளவு பெரிய சான்று பாருங்கள். குர்ஆன் இறக்கப்பட்டதை போன்று அந்த ஈரம் காயாமல் பசுமையாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று யாராவது விரும்பினால் இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓதுவதை போன்று அவருடைய கிராஅத்திலே ஓதட்டும். இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தொழுகையிலே குர்ஆனை ஒரு தூரமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் உமரிடத்திலே இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலிசிலும் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு தொழுது முடித்துவிட்டு துவா செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் துவா கேட்பதை பார்த்துவிட்டு அவர்கள் அபூபக்கர் உமருக்கு கேட்கும் வண்ணமாக சொல்கிறார்கள், சல் துத்த இப்னு மஸ்ஊதே, இப்போது நீ அல்லாஹ்விடத்திலே கேள், உனக்கு நீ கேட்பதெல்லாம் கொடுக்கப்படும். சல் துத்த, நீ கேள் அல்லாஹ்விடத்திலே, நீ கேட்பதெல்லாம் நீ கொடுக்கப்படுவாய். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன துவா கேட்டார்கள்? இப்படி நம்மில் யாருக்காவது சொல்லப்பட்டிருந்தால் வைத்து பாருங்கள், நாம் என்ன கேட்டிருப்போம்? நம்மில் யாருக்காவது நீ இப்போது கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்றால் நாம் என்ன கேட்டிருப்போம்? யாருக்கு எதன் மீது மோகம் இருக்குமோ அதை அவர்கள் கேட்பார்கள். அழிகின்ற சொத்தை கேட்பவர்கள் இருக்கலாம், அழியாத மறுமையை கேட்பவர்களும் இருக்கலாம். இங்கே இப்னு மஸ்ஊதுடைய துவாவை பாருங்கள். இதுதான் அன்பானவர்களே அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கியது எது? அவர்களுடைய உள்ளங்கள், அவர்களது கல்புகள். அந்த கல்புகளிலே அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் இருந்த தேட்டம், அந்த அன்பு, அந்த மறுமையின் ஈடுபாடு. இப்னு மஸ்ஊதுடைய துவாவை பாருங்கள். அல்லாஹுமை மூன்று விஷயங்களை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், தடுமாறாத ஈமானை உன்னிடத்திலே கேட்கிறேன். பலவீனம் அடையாத, குழப்பமடையாத, தடுமாற்றம் இல்லாத ஈமானை கேட்கிறேன். இன்று நமக்கு ஈமானை பற்றியெல்லாம் கவலை இருக்கிறதா? என்னுடைய ஈமான் எந்த நிலையிலே இருக்கிறது? என்னுடைய ஈமானிலே சந்தேகம் எங்கே கலக்கிறது? எப்போது கலக்கிறது? குழப்பம் எப்போது கலக்கிறது? அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களிலே நான் ஈடுபடுகிறேனா? எந்த காரியம் எனது ஈமானை பலவீனப்படுத்துகிறது? எந்த காரியம் எனது ஈமானிலே நயவஞ்சகத்தை ஏற்படுத்துகிறது? யோசித்து பார்க்கிறோமா? சஹாபாக்கள் ஈமானை குறித்து முதலாவதாக பயந்தார்கள். ஏன்? ஈமான் இல்லை என்றால் சொர்க்கம் கிடையாது. ஈமானிலே டேமேஜ் ஆகிவிட்டால், ஈமானிலே பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பிறகு அமல்கள் என்ன செய்தாலும் சரி, நம்முடைய வெளி தோற்றங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அது நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்காது. எனவே ஈமானை உறுதிப்படுத்துகின்ற முதல் துவாவை கேட்டார்கள். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக ஈமானல் லா யர்தத், யா அல்லாஹ், தடுமாறாத, பலவீனமடையாத, குழப்பமடையாத ஈமானை உன்னிடத்திலே கேட்கிறேன். வநஈமல் லா யன்ஃபத், தீர்ந்து விடாத நிழமத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன். தீர்ந்து விடாத நிழமத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன். பிறகு அவர்கள் கேட்பதை பாருங்கள். அல்லாஹ், உன்னிடத்திலே சொர்க்கத்தின் உயர்ந்த அந்த சொர்க்க தோட்டங்களிலே, நிரந்தரமான அந்த சொர்க்க வாழ்க்கையிலே உனது முஹம்மது நபியோடு நான் இருக்க வேண்டும் என்பதை கேட்கிறேன். மூன்று விஷயங்களை கேட்கிறார்கள். தடுமாறாத ஈமானை கேட்டார்கள், தீர்ந்து விடாத நிழமத்தை கேட்டார்கள். இங்கே கவனியுங்கள் ஒன்றை, அதிகமான நிழமத்து என்ற வார்த்தை அல்ல. நாம் எப்படி கேட்போம்? அதிகமான காசு வேண்டும், அதிகமாக செல்வம் வேண்டும் என்று கேட்போம். செல்வத்தை கேட்டார்கள், ஆனால் அதிகம் என்று கேட்கவில்லை. தேவைக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும், பிறர் பக்கம் தேவையாகாமல் இருக்க வேண்டும், கடனுக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. இதுதான் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் தேடலாக இருந்தது. இன்று நம்மிலே யார் எவ்வளவு பெரிய செல்வந்தரோ அவர் அவ்வளவு பெரிய கடன்காரர். காரணம் என்ன? தனது வருவாய்க்கு மேல் அவர் தன்னுடைய செலவை வைத்திருப்பார். அன்பானவர்களே, நபி தோழர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தேவைக்கு அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மூன்றாவது அவர்கள் கேட்கக்கூடிய துஆவை பாருங்கள். இன்று நமக்கெல்லாம் அந்த ரசூலுல்லாஹின் மீது இப்படிப்பட்ட ஒரு பாச உணர்வு, ஈமானிய உணர்வு இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். இந்த துஆவை கேட்பதற்கு தகுதியான அமல்களை நாம் வைத்திருக்கிறோமா? யா அல்லாஹ், உன்னிடத்திலே உனது உயர்ந்த சொர்க்க தோட்டங்களிலே நிரந்தரமான அந்த சொர்க்கலோகத்திலே உனது நபியோடு முஹம்மதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு என்ன அமலை வைத்திருக்கிறோம்? அன்பு இருக்கிறதா? பாசம் இருக்கிறதா? மார்க்கத்திற்கான தியாகம் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய கீழ்படியக்கூடிய தன்மை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த துஆவை இப்னு மஸ்ஊத் கேட்கிறார்கள். முடிஞ்சது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ஓதியதை பார்த்ததோ, அபூபக்கர் உமரிடத்திலே குர்ஆனை பசுமையாக ஓத வேண்டும் என்று விரும்புபவர் இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓத வேண்டும் என்று சொன்னதோ, அல்லது இப்னு மஸ்ஊத் துஆ செய்த போது இப்னு மஸ்ஊதே நீ கேட்பதை கொடுக்கப்படுவாய் என்று சொன்னதோ யாருக்கு தெரியாது? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. காலையிலே உமர் அவர்கள் இந்த சம்பவத்தையும் அவர் கேட்ட துஆவுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொன்ன நற்செய்தியையும், என்ன நற்செய்தி? நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படுவீர்கள். இந்த மூன்றை கேட்டார்கள், இந்த மூன்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த நற்செய்தியை சொல்வதற்காக உமர் அவர்கள் ஓடோடி வந்தால், அதற்கு முன்பே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குகையின் தோழர் இப்னு மஸ்ஊதுக்கு அருகிலே உட்கார்ந்து இப்னு மஸ்ஊதுக்கு நடந்த சம்பவத்தையும் ரசூலுல்லாஹிவின் இந்த நற்செய்தியையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து உமர் சொல்கிறார், அபூபக்கரே, இன்னக லஸப்பாக்கும் பில் கைர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் நன்மையிலே மிக அதிகம் முந்தக்கூடியவர், உங்களை யாரும் முந்த முடியாது. எப்படிப்பட்ட பணிவு பாருங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கும் அபூபக்கருக்கும் இடையிலே உள்ள தரஜா, யார் எவ்வளவு தரஜாக்களை அடைந்தாலும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அபூபக்கரின் தரஜாவை அடைய முடியாது. ஒவ்வொரு சஹாபிக்கும் தனித்தனி சிறப்புகள் இருந்தாலும், ஆயிரம் உமர் சேர்ந்தாலும் ஒரு அபூபக்கருடைய தரஜாவை அடைய முடியாது. இங்கேதான் அந்த நபி தோழர்கள் தங்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு இருந்த அன்பு, பாசம், பணிவு, அவர்களுக்கு மத்தியில் இருந்த பரஸ்பர அந்த அன்பை பார்க்கிறோம். அபூபக்கர் எப்படிப்பட்டவர்? அவர் அதிகாலையிலே இப்னு மஸ்ஊதை சந்தித்து இந்த நற்செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரின் தோழரும் எனது நண்பருமான இப்னு மஸ்ஊதுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று இப்னு மஸ்ஊதிடத்திலே வந்து அமர்ந்து, இப்னு மஸ்ஊதே, நேற்று இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் ஓதினீர்கள், துவா கேட்டீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு இப்படி சொன்னார்கள் என்ற நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உமர் அவர்கள் ஓடோடி வந்து பார்த்தால் அங்கே அபூபக்கர் உட்கார்ந்து இந்த சம்பவத்தை விளக்கிக் கொண்டிருக்கிறார். சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து, அபூபக்கரே, இன்னக்கல சப்பாக்கும் பில் கைர், நீங்கள் நன்மையிலே அதிகம் முந்தக்கூடியவர். இமாம் அஹ்மத் இதை பதிவு செய்கிறார்கள். அன்பானவர்களே, இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இந்த குர்ஆனோடு ஈடுபாடு, இந்த குர்ஆனுடைய விஷயத்திலே நபி தோழர்களுக்கு மத்தியிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு இருந்த அந்த தகுதி, அந்த ஸ்தானம், அதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இன்று பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு முட்டாளை பல முட்டாள்கள் சேர்ந்து கல்விமான் என்று சொல்வார்கள். அவர் கல்விமானாக தன்னை காட்டிக் கொள்வார். ஒரு முட்டாளை, ஒரு அறிவற்ற ஒரு ஜாகிலை, ஒழுங்காக படிக்காத ஒரு ஜாகிலை, அந்த ஜாகில் பல ஜாகில்களுக்கு மார்க்கம் என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பார். அதை பார்த்துவிட்டு ஏமாந்து போன ஜாகில்கள் எல்லாம் அவரை பேரறிஞர் என்றும், மூத அறிஞர் என்றும், பெரிய கல்விமான் என்றும், சமுதாயத்தின் வழிகாட்டி என்றும் பேசிக் கொண்டிருக்கும். அன்பானவர்களே, ஆலிம் என்றால் அவர்களல்ல ஆலிம், ஜாகில்களால் பாராட்டப்படுபவர், பொதுமக்களால் பாராட்டப்படுபவர் அல்ல ஆலிம். ஆலிம் என்பவர் யார் தெரியுமா? ஆலிம் என்பவரை ஆலிம்கள் பாராட்ட வேண்டும். ஆலிம் என்பவரின் இல்முக்கு கற்றறிந்த, கல்வியிலே தேர்ச்சி பெற்ற மூத்தவர்கள், கல்விமான்கள் அவருடைய கல்வியை போற்ற வேண்டும். அவரிடத்திலே வந்து தங்களது சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கங்களை கேட்க வேண்டும். அவரிடத்திலே கல்வி படிக்க வேண்டும். அவர்கள் சார்ந்து சொல்ல வேண்டும். இமாம் புகாரியை ஏன் ஹதீஸ் கலையின் அமீர் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? இமாம் புகாரியை போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹதீஸ் கலை அறிஞர்கள், எங்களை விடவெல்லாம் இமாம் புகாரி ஹதீஸ் கலையிலே தேர்ச்சி பெற்றவர் என்று அறிஞர்கள் சாட்சி சொன்னதா? இமாம் புகாரி ஹதீஸ் நூலை எழுதியதால் மட்டுமல்ல, அவர் எழுதிய ஹதீஸ் நூல் எங்களால் தரம் பார்க்கப்பட்டு சரியான நூல் தான், அவர் சொன்ன நிபந்தனைகள் எல்லாம் அதில் சரியாக பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் சொன்ன சாட்சியத்தால் நாம் இமாம் புகாரியை அந்த ஸ்தானத்திலே வைக்கிறோம். இன்று ஒரு ஜாகிலை முட்டாள்கள் சாட்சி சொல்வதால் சமுதாயத்தின் பேரறிஞராக வைத்துக் கொண்டு அவருடைய வழிகாட்டுதலிலே சமுதாயம் செல்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வழிகேடுகள், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சாத்தானிய சிந்தனைகள் சமுதாயத்தில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இங்கே பாருங்கள், இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சஹாபாக்களின் கல்விமான்கள் சொன்ன சான்றிதழை பாருங்கள். அன்பானவர்களே, சஹாபாக்களிலே மூத்த கல்விமான்கள் என்றால் முதலாவதாக அபூபக்கர். அபூபக்கருடைய இல்ம் வேறு யாருக்கும் கிடையாது. இரண்டாவதாக உமர். உமருடைய இல்ம் அவருக்கு கீழ் உள்ள யாருக்கும் கிடையாது. அடுத்ததாக உஸ்மான், அடுத்ததாக அலி ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன். எப்படி கிலாபத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த நான்கு பேரும் கிலாபத்திலே படித்தரமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அதே போன்றுதான் சிறப்பிலும் கல்வியிலும் அல்லாஹ்விடம் உள்ள நெருக்கத்திலும் இந்த நான்கு பேரும் அதே படித்தரத்திலே உள்ளவர்கள். இங்கே பாருங்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அவர்களுடன் நடந்த ஒரு சம்பவம். கைஸ் இப்னு மர்வான் அவர் வருகிறார் கூஃபாவில் இருந்து. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அப்போது அவர் சொல்கிறார், யா அமீரல் முஃமினீன், தரக்து பிஹா ரஜுலன் யும்லில் மசாஹிஃப அன் ظهر قلبي. நான் கூஃபாவிலே ஒரு மனிதரை பார்த்தேன், முழு குர்ஆனையும் மனப்பாடமாக அவர் ஓதுகிறார். ஓதுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க உடனே இது என்னடா, இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான்னு சொல்லிட்டு. அதான் இன்றைக்கு நம்ம ஊர்ல உள்ள 10-15 வயசு பிள்ளைங்க கூட தொழுகையில தராவியில ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு. இதற்கு முன்பே நான் அதற்குரிய விளக்கத்தை உங்களுக்கு சொன்னேன். குர்ஆனின் வார்த்தைகளை மனப்பாடமாக ஓதுவது மட்டுமல்ல, அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு பின்னால் உள்ள கல்விகளை சொல்வது. இப்படி ஒரு மனிதர் முழு குர்ஆனை மக்களுக்கு மனப்பாடமாக கற்றுக் கொடுக்கிறார், அதனுடைய சட்டங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவரிடத்தில் எந்த நூலும் இல்லை. இப்படி ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு மனிதரை கூஃபாவிலே நான் பார்த்தேன் என்று சொன்னவுடன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கொடுமையான கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்தால் முகமெல்லாம் அப்படியே உப்பிவிடும், நரம்புகள் எல்லாம் புடைத்துவிடும். சரியான கோபத்திற்கு வந்து விட்டார். அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார், மன் ஹுவ, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இப்படிப்பட்ட துணிவு யாருக்கு இருக்கிறது? குர்ஆனை பார்க்காமல் முழு குர்ஆனையும் மனப்பாடமாக ஓதி காட்டி அதை மக்களுக்கு கல்வி போதிக்கக்கூடிய அளவுக்குண்டான துணிவு யாருக்கு இருக்கிறது என்ற வார்த்தை என்று கோபமாக கேட்கிறார்கள். அந்த மனிதர் சொல்கிறார், அவருக்கு இப்னு மசூத் என்று சொல்லப்படுகிறது, அவர் இப்னு மசூத் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லியிருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்குமா? இந்த வார்த்தையை கேட்டவுடன் உமரது எல்லாம் ஒண்ணுங்க அவர்களுடைய கோபம் அப்படியே குறைய ஆரம்பித்தது. அவர்கள் ரிலாக்ஸ் ஆனார்கள், ரிலாக்ஸ் ஆனார்கள், பழைய நிலைமைக்கு வந்தார்கள். சொன்னார்கள், ஒய் அட நாசமா போனவனே, செல்லத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையும் சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அவரை விட தகுதியான ஒருவர் இப்போது உயிராக இல்லை. இந்த வேலையை செய்வதற்கு, குர்ஆனை முழுமையாக மனப்பாடமாக ஓதி அதன் கல்வியை மக்களுக்கு போதிப்பதற்கு அவரை விட தகுதியானவர் இப்போது யாரும் மீதமாக இல்லை. நான் உனக்கு ஒன்றை சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் இரவிலே அபூபக்கரோடு ரழியல்லாஹு அன்ஹு இரவு காலங்களிலே முஸ்லிம்களுடைய பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு நாள் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது நானும் அவர்களுடன் இருந்தேன். நானும் அபூபக்கரும் ரசூலுல்லாஹும் வெளியேறி வந்தபோது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மஸ்ஜிதிலே குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்ஆனை கேட்டார்கள். நாங்கள் ஓதக்கூடியவர் யார் என்று சரியாக உடனே அறிந்து கொள்ள முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், யார் குர்ஆனை ஈரம் காயாமல் பசுமையாக ஓத வேண்டும் என்று விரும்பினாரோ அவர் இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓதுவது போன்று ஓதட்டும் என்று கூறினார்கள். பிறகு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் துவா கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் துவா கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல் துஅதஹு, நீ துவா கேள், அல்லாஹ்விடத்திலே நீ எதை கேட்பாயோ அது உனக்கு கொடுக்கப்படும் என்று. அதிகாலையிலே இந்த நற்செய்தியை சொல்வதற்காக நான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலே வந்தபோது அங்கே அபூபக்கர் எனக்கு முந்தி அந்த நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இப்படி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களிலே கல்விமான்கள், அதுவும் நபித்தோழர்களிலே ஃபத்வா கொடுப்பதற்கும் கதா மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு கொடுப்பதற்கும் ஆட்சி செய்வதற்கும் தகுதியானவர்கள் என்று யாரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி கொண்டார்களோ அந்த சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை குர்ஆனை கற்றறிந்த பேரறிஞர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே குர்ஆனை படித்தார்கள். எத்தனை முறை தெரியுமா, இப்னு மஸ்ஊத் போன்றவர்கள், இப்னு உமர் போன்றவர்கள், இன்னும் வாலிப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது சிறு வயதாக இருந்த நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய வாசலிலே அமர்ந்து அவர்களிடமிருந்து குர்ஆனை படித்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இன்னும் நாம் தெரிய வேண்டியது இருக்கிறது. இன்று நாம் தெரிந்து கொண்ட இந்த சம்பவங்களிலே அவர்களுக்கு குர்ஆனோடு இருந்து தொடர்பு, இதை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும். இன்று நமக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்வை கண்ணியத்தை நமக்கு அல்லாஹுடன் உண்டான நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன் தான், அல்லாஹுடைய பேச்சு அல் குர்ஆன் தான். இதை எந்த அளவு நாம் கற்றுக்கொள்வோமோ அல்லாஹுடைய தீனின் மீது நமக்கு அந்த அளவு ஈடுபாடு ஏற்படும். நமது வணக்க வழிபாடுகள் உயிரோட்டமாக ஆகும். நமது மார்க்க பற்று அதிகரிக்கும். நமது மறுமையின் தேட்டம் அதிகரிக்கும். இந்த குர்ஆனுடைய இல்ம் நமது கல்புக்குள் இறங்க இறங்க நம்முடைய கல்விலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளியை பிரகாசத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹுடைய தீனை புரிய முடியும். அல்லாஹுடைய தீன் நமக்கு இலகுவாகும். மறுமையின் மீது உண்டான தேட்டம் ஏற்படும். சொர்க்கத்தின் மீது உண்டான ஆசை நமக்கு அதிகரிக்கும். நரக பயம் நமக்கு அதிகரிக்கும். நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில அதைத்தானே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே துஆ செய்வோம். அதற்காக முயற்சி செய்வோம். நமது வாழ்க்கையை குர்ஆனோடு தொடர்பு படுத்தி நமது பிள்ளைகள் நமது குடும்பத்தார்களை குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நற்பாக்கியத்தை தந்தல்வானாக. குர்ஆனை அனுதினமும் இரவும் பகலும் ஓதக்கூடிய குர்ஆனோடு தொடர்புடைய குர்ஆனை கற்று மக்களுக்கு கற்கக்கூடிய நன்மக்களிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. குர்ஆனை மறந்த, குர்ஆனை புறக்கணித்த, குர்ஆனை விட்டு விலகிய மக்களாக ஆகுவதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. குர்ஆன் யாருக்கு சாதகமாக சாட்சி சொல்லுமோ அந்த சான்றோரில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. குர்ஆன்